بالله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم آتني حسن التعليم وحسن التفهيم وزدني علما إمام أبو جعفر الطحاوي رحمه الله أوره الرياء அல்அகீதா அத்தஹாவியா அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஆ என்ற இந்த நூலை நாம் படித்து வருகிறோம். ஏற்கனவே இந்த நூலை பற்றியும் இந்த நூலை இமாம் அவர்கள் கோர்வை செய்தபோது இருந்த மக்களுடைய நிலைமைகளை பற்றியும் கொள்கை குழப்பங்களை பற்றியும் பல முறை உங்களுக்கு நாம் விவரித்திருக்கிறோம். அதனுடைய தொடரில்தான் இன்று நாம் படிக்க இருக்கின்ற இந்த பாடமும் அமையப்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதில் முஸ்லிம்கள் மூமின்களுக்கு மத்தியிலே மாறுபட்ட கருத்து இல்லை. அல்லாஹ் என்ற ஒருவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருத்து வேற்றுமை, குழப்பங்கள், மக்கள் எதில் செய்ய ஆரம்பித்தார்கள், எப்போது செய்ய ஆரம்பித்தார்கள், இஸ்லாம் கிரேக்க நாடுகளுக்கு பரவ ஆரம்பித்த போது, அதாவது அரேபிய தீபகற்பத்திலிருந்து தாண்டி, அரேபிய தீபகற்பத்தை தாண்டி ஈராக், ஈரான் இந்த நாடுகளுக்கு இஸ்லாம் பரவ ஆரம்பித்த போது அங்கே ஏற்கனவே தத்துவ கலைகள் படிக்கப்பட்டு வந்தன, பரப்பப்பட்டு வந்தன. கடவுளை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் தத்துவங்களை ஏற்படுத்தி ஞானிகள் துறவிகளுடைய அந்த தத்துவங்களின் அடிப்படையிலே அவர்கள் கல்விகளை அமைத்து கடவுளுக்கு பல இலக்கணங்களை கற்பித்து கடவுளை நம்பி வந்தார்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் இந்துக்கள் கடவுளுக்கு பல கற்பனைகள் செய்கிறாங்கல்ல, மனைவியை கற்பனை செய்கிறாங்க, பிள்ளைகளை கற்பனை செய்கிறாங்க, ஆசைகளை கற்பனை செய்கிறார்கள், பல மாதிரியான கற்பனைகள் செய்து உருவங்களை கொடுத்து அந்த கடவுள்களை அவர்கள் வணங்குவதை பார்க்கிறோம். அதே போலதான் அந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த தத்துவ கலையின் அடிப்படையில் இலாஹியாத் இறையியல் கல்வி என்று இவர்கள் ஏற்படுத்தி அதில் பல தத்துவங்களை விவாதித்து பலவிதமான அமைப்புகளின், அதாவது தத்துவங்களின் அமைப்புகளின் அடிப்படையில் அவர்கள் நம்பி வந்தாங்க. இப்ப அந்த மக்கள் இஸ்லாமுக்கு வந்தவுடனே இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள குரான் ஆயத்துகள் ஹதீசுகளை எல்லாம் போதிக்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே தத்துவங்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த தத்துவங்களை இதுல உள்ளார ஃபிட் பண்ணி இதுக்குள்ளார கொண்டு வந்து பொருத்தி பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்க குழம்புறாங்க. சரியா, இஸ்லாம் என்ன சொல்கிறது? இஸ்லாமிய மார்க்கம் உண்மை என்று நீ அறிந்து கொண்டார், அல்லாஹ் உண்மையானவன், அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையானவர்கள் என்று நீ புரிந்து கொண்டால் ஈமான் கொள்ள வேண்டும். நீ சிந்தித்து புரிய வேண்டிய விஷயங்கள் அல்லாஹுடைய படைப்புகள், அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் நீ ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இதுதான் அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லக்கூடியது. ஆனா இவர்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய தங்களது சிந்தனைகளுக்குள் கொண்டு வர முயற்சித்தார்கள், தங்களுடைய அறிவுகளுக்குள் கொண்டு வர முயற்சித்தார்கள். இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு மனிதன் தன்னுடைய பலவீனமான அறிவுல ஒரு முயற்சி செய்யறான். எப்படி? நான் கடல் தண்ணியெல்லாம் இந்த கிளாஸுக்குள்ளார கொண்டு வந்துட போறேங்கிறான். அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? முட்டாளுங்க. புரியுதா? இந்த கிளாஸ்ல எவ்வளவு தண்ணி வருமோ அவ்வளவுதான் தண்ணியை அதில் வைக்க முடியும். அதுக்கு மேல ஊத்துனா வழிஞ்சு கீழே ஊத்துடும். அப்ப அல்லாஹ் என்பவன் அல்லாஹு அக்பர், அவன் மிக 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 பெரியவன், மனிதர்களுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரியவன். நீ கற்பனை செய்யக்கூடிய, நீ பார்த்த, நீ பார்க்காத, நீ உணர்கின்ற, நீ உணராத, நீ கேள்விப்பட்ட, கேள்விப்படாத எல்லாவற்றையும் விட, அத்தனை படைப்புகளை விட அவன் மிக உயர்ந்தவன். அவன் யாரையும் தனக்கு இதுவரை காட்டியதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த ரப்ப உன்னுடைய அறிவை கொண்டு சிந்திச்சு அவனுடைய தன்மைகளை நீ எப்படி முடிவு செய்ய முடியும்? ரப்பு யார் என்று சிந்தித்து ரப்பை உறுதி செய்ய முடியும். அல்லாஹ் தான் ரப்பு அப்படிங்கறத உறுதி செய்து கொள்ள முடியும். அவனுடைய தன்மைகள் எல்லாம் உண்மையான தன்மைகள், அவனை தான் வணங்கணும். இதெல்லாம் நீங்க சிந்திக்கலாம், அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்கலாம், அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்திக்கலாம், அதெல்லாம் சிந்திக்க சொல்றான் அல்லாஹுத்தாலா. நான் சொல்லியிருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டு முறைகளையும் சிந்திச்சுப்பாரு, நீ செய்து கொண்டிருந்த வணக்க வழிபாட்டு முறைகளையும் சிந்திச்சுப்பாரு, இதுல எது சரியானது என்பதை நீ யோசிச்சுப்பாரு. நானும் ஹலால் ஆக்கியிருக்கிறேன், ஹராம் ஆக்கியிருக்கிறேன், நீனும் ஏற்கனவே ஹலால் ஹராம் என்று விளங்கி வச்சிருந்த, இந்த ரெண்டுத்தையும் ஒத்துப்பாரு, இதுல எது மனித சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கு என்பதை சிந்திச்சுப்பாரு. அதெல்லாம் சிந்திக்கலாம், புரியுதா? சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள், வியாபார சட்டங்கள், பொருளாதார சட்டங்கள், குடும்பவியல் சட்டங்கள் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்களையும் சிந்திச்சு பாருங்க. மனிதர்கள் உலகத்தில் அவங்களுடைய தத்துவங்கள் சிந்தனைகளின் அடிப்படையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சட்டங்களையும் சிந்திச்சு பாருங்க. ரெண்டையும் அறிவின் தராசில போட்டு நிறுத்து பாருங்க. ரெண்டுடைய நன்மைகளையும் தீமைகளையும் பட்டியல் போட்டு எழுதுங்க. இதெல்லாம் செய்யலாம், எது செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை என்னுடைய அறிவை கொண்டு முடிவு செய்வேன். அல்லாஹ்விற்கு எது தகுதியானது, அல்லாஹ்விற்கு எது தகுதி இல்லை என்பதை என்னுடைய அறிவில் நான் முடிவு செய்வேன். இது வழிகள். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் எதை புரிய வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா ஒரு பட்டியலை கொடுத்துருக்கான், அதுல சிந்திங்க. அதை விட்டுவிட்டு உனக்கு அறிவை கொடுத்த அல்லாஹுவையே நான் முடிவு செய்வேன் என்று அந்த சின்ன அறிவை கொண்டு நீ முயற்சி செய்தால் அது உன்னை கண்டிப்பாக வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும். ஏன்? அப்போ உனக்கு வழிகாட்டுறதுக்கு ஷைத்தான் தான் அங்க இருப்பான். ஏன்? தன்னுடைய சிபத்துகளை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகிறானே தவிர, தன்னுடைய சிபத்துகளை நீங்கள் சிந்தித்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய அறிவுக்கு அல்லாஹ் விட்டுருல. நம்ம எந்த ஒன்றிலும் நேரான பாதையை அடைவதாக இருந்தால் அங்கே நமக்கு வழிகாட்டித்தார், புரியுதா இல்லையா? அந்த வழிகாட்டி அடிப்படையில், அவர் வழிகாட்டக்கூடிய அடிப்படையில் போனாதான் நம்ம சரியான இடத்துக்கு போய் சேர முடியும், புரியுதா இல்லையா? அப்ப அந்த வழிகாட்டுதல் அல்லாஹு தஆலா எதுல கொடுத்துருக்கிறானோ அதுலதான் நீங்க சிந்திக்க முடியும். இப்ப துன்யால நீங்க இருக்கிறீங்க, இப்ப துன்யால இருந்துகிட்டு இப்ப சொர்க்கத்துல சிராத் பாலம், மறுமையில பாலம் இருக்குது, கௌசர் தண்ணி இருக்குது, எல்லாரும் நிப்பாங்க, அப்படிலாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்க இப்ப வந்து புரியணும், எனக்கு புரியணும், எனக்கு புரியணும்னு உட்கார்ந்துருந்தா ஒரு வழிதான் இருக்குது, என்ன செய்யலாம்? கபர்ல போய் போர்வை பத்தி படுத்துக்கிட்டு மண்ணை போட்டுங்கன்னு சொன்னா கண்டிப்பா உடனே தெரிஞ்சு போயிடும், வேற என்ன செய்ய முடியும்? அப்ப எதை நம்ம புரியறதுக்கு ஒரு அளவு இருக்குது, அதற்குண்டான ஒரு காலம் இருக்குது, அந்த அளவுக்கு தான் நம்முடைய அறிவை ஓட்ட முடியும். அப்படி இல்லைன்னா தறிகட்டு ஓடக்கூடிய குதிரை மாதிரிதான். ஒரு குதிரை அது மேல ஒருத்தர் உட்காந்து ஓட்டும் பொழுது முறையா போனுச்சுன்னா உங்க இடத்துக்கு போய் சேரும். அது பாட்டுக்கும் கண்ணு முக்கு தெரியாம ஓட ஆரம்பிச்சுன்னா கடைசியில கல்லு தறிக்கு கீழே விழுந்து எங்கேயாவது பள்ளமேட்டில் விழுந்து அது சாக வேண்டியதான், புரியுதா இல்லையா? அந்த மாதிரிதான் அறிவு. அறிவுக்கு அறிஞர்கள் உதாரணம் சொல்லக்கூடிய இது இந்த குதிரை தான். கடிவாளம் போடப்பட்டு ஒரு ஓட்டியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குதிரைக்கும், கடிவாளம் போடப்படாம கண்ணு முக்கு தெரியாம முரண்டு பிடித்து ஓடக்கூடிய ஒரு குதிரைக்கும் உள்ள ஒரு உதாரணத்துக்கு போல, கடைசியில் அதுவும் சாவும், அதுக்கு மேல யாராவது உட்கார்ந்துருந்தானா அவனு செது சாக வேண்டியதான். அந்த மாதிரி தான் இந்த அறிவு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பற்றி தான் இமாம் அவர்கள் இந்த கிதாபுல ஒரு நல்ல அழுத்தமாக நமக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதே போல மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்ற விஷயங்கள் பொதுவாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எல்லாரும் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறதுனால அதுல ரொம்ப அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய சிபத்துகள் என்று வரும்பொழுது இதுலதான் முஸ்லீம்கள் பல பேர் நேரான அந்த வழியை பற்றி பிடித்துக் கொள்ளாமல், நேரான வழி எது? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடியுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு எது? குர்ஆன். குர்ஆனை பற்றி பிடிச்சுக்கணும். குர்ஆன் என்று சொல்லும் பொழுது ஹதீஸும் அங்க தானா வந்துடும், ஹதீஸ் இல்லாம குர்ஆனை பிரிக்க முடியாது. அதை பற்றி பிடித்துக் கொண்டார்கள் என்றால் அவங்களுக்கு அங்க பிரச்சனையே இல்லை. அதை பற்றி பிடிக்கும் போது பின்னாடி குறுக்கு வழியில அந்த தத்துவத்தையும் சேர்த்து உள்ளார கொண்டு வருது, தத்துவத்தையும் சேர்த்து உள்ளார கொண்டு வருது. இந்த சின்ன பசங்களை பார்த்துருப்பீங்க நீங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுப்பீங்க, அவன் இந்த பக்கத்துல இருந்து ஒன்னு எடுத்துட்டு கையில வச்சுப்பான், என்ன குப்பையா இருக்கும், ஏதாவது ஒன்னா இருக்கும், நீங்க கையில தட்டி விட்டு குப்பை அதை கீழே போடுறா அப்படின்னு. இந்த மாதிரிதான் இந்த சிற்றறிவுடையவர்கள் நேரான குரானும் ஹதீஸும் அவ்வளவு வெளிச்சமா இருக்கு, ஆனா அதை விட்டுவிட்டு இவர்கள் ஏற்கனவே படித்து குழம்பி முடிவு காண முடியாம இந்த தத்துவங்களை வச்சிருந்தாங்கல்ல, அதையும் சேர்த்துக்கிட்டே வந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர்கள் குரான் ஹதீஸுக்கு வந்திருந்தா ஒரு காலம் குழப்பம் ஏற்பட்டிருக்காங்க. அது தூக்கிக்கிட்டே வந்ததுனால இங்க எது சொன்னாலும் அவங்களுடைய மண்டையில ஏற்கனவே குழம்பி இருக்கு பாருங்க, அதுல போய் பொருத்தி பாக்குறாங்க, இடிக்குது. இடிச்சா என்ன செய்யணும்? அதை விட்டுட்டு இதை நம்பணும். அதை விட்டுட்டு ஏன்னா அதை விட உறுதியானது, தெளிவானது, நேர்வழியானது குர்ஆன் வந்துருச்சு. இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹியா அக்வம். பனி இஸ்ராயில் 9வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹியா அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் யஹ்தி வழிகாட்டுகிறது, லில்லதி ஒரு பாதைக்கு, ஹிய அந்த பாதை, அக்வம் மிக சரியான பாதை. என்ன பொருள்? மிக மிக சரியான, நீதமான, கோணல் இல்லாத ஒரு பாதைக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. எந்தெந்த விஷயங்கள்ல? கொள்கையில் ஆரம்பித்து ஒரு மனிதன் அன்றாடம் செய்து கொள்ளக்கூடிய சுய தேவை வரை, சாப்பிடுகின்ற தேவையிலிருந்து, தூங்குகின்ற தேவையிலிருந்து, சுய தேவைக்கு செல்கின்ற தேவையிலிருந்து, ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டு. இதுக்கு மேல என்ன தேவை இருக்கு? அப்ப இந்த குர்ஆனை அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய குழப்பமான தத்துவங்களை, மனிதர்கள் உருவாக்கிய தத்துவங்களை விட்டிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த விதமான ஈமானிய தடுமாற்றமும் பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. அப்படி இல்லாம அதை சேர்த்து சேர்த்து கொண்டு வந்து குர்ஆன்ல ஹதீஸ்ல புகுத்தி புகுத்தி தானும் குழம்பி, ஏற்கனவே இருந்தவங்களையும் குழப்பி, புதுசா வர்றவங்களையும் குழப்பி, தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்தான். அல்லாஹ் பாதுகாக்க. அதனாலதான் இந்த ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபியின்களுடைய வழியில வந்தவர்கள் உம்மத்துக்கு இந்த கொள்கையை இவ்வளவு கஷ்டப்பட்டு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியத்திற்கு ஆளாகினார்கள். புரியுதா? இப்ப இந்த அடிப்படையில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போன்று, அல்லாஹுவை நம்புவதில் பிரச்சனை கிடையாது, அல்லாஹ்வுடைய சிபத்துகளை நம்புவதில் தான் பிரச்சனை மக்கள் ஏற்படுத்தினார்கள். இப்ப அதிலையும் இரண்டு விதமான சிபத்துகளை உங்களுக்கு கூறினோம். ஒரு சிபத்து என்ன? அல்லாஹ்வுடைய குணங்கள் சம்பந்தப்பட்ட சிபத்துகள். அல்லாஹு தலா கருணை மிக்கவன், பாசமிக்கவன், அன்பு செலுத்தக்கூடியவன், அல்லாஹு தலா கோபம் கொள்ளக்கூடியவன், அல்லாஹு தலா வெறுப்பான், அல்லாஹு தலா அல்லாஹு தலா அறிவான், அல்லாஹு தலா பார்ப்பான். இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய குணங்கள் சம்பந்தப்பட்ட சிபத்துகள். புரியுதா? இதுலையும் குழப்பம் உண்டு பண்ணாங்க. இரண்டாவது, அல்லாஹுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட சிபத்துகள். இரண்டாவது என்ன? அல்லாஹுடைய உள்ளமை, அவனுடைய அமைப்பு சம்பந்தப்பட்ட சிபத்துகள். அல்லாஹ் என்று ஒருவனை நம்பிட்டோம், அவனுக்கு என்று அவன் சில தன்மைகளை சொல்றான். எப்படி? குணங்களுடைய தன்மைகளை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் என்று அல்லாஹ் தனக்கு சிபத்தை சொல்றான்ல, குணத்தினுடைய சிபத்துகளை. அதுபோலதான் தனக்குன்னு உள்ள அந்த அமைப்பினுடைய சிபத்துகளையும் அல்லாஹ் சொல்றான். கையை சொன்னான் அல்லாஹுத்தலா, பாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு சொல்லியிருக்காங்க, கண்ணை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான் தனக்கு, முகத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப எப்போது அல்லாஹுவின் பக்கம் இணைக்கப்பட்டு விட்டதோ நாம் அதை அல்லாஹ்வுடைய சிஃபத் அது என்று நம்பிவிட வேண்டும். எப்படி நம்பணும்? அது அல்லாஹுடைய சிஃபத் என்று நம்பிடணும். முடிஞ்சு நம்பிவிட்டு எப்படி அல்லாஹுவிற்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாதோ, இப்ப குறைஷிகள் அல்லாஹ்வுக்கு விளக்கம் கேட்டாங்க ரசூலுல்லாஹிடத்துல போய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க சிலைகள் தங்கத்தில் இருக்கு, வெள்ளியில இருக்கு, மண்ணில இருக்கு, மட்டையில இருக்கு, மரத்தில் இருக்கு, உங்க ரப்பு எப்படி இருப்பான், எதுல இருக்கான்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன வசனம் இருக்குனா, குல் ஹுவல்லாஹு அஹத், அவ்வளவுதான். புரியுதா? அந்த மாதிரிதான் அல்லாஹ்விற்கு ரிஜில் என்று, கதம் என்று, சாக் என்று, அல்லது நஃப்ஸு என்று, அல்லது எதுன் என்று, அல்லது ஐனுன் என்று, எது அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்பட்டு விட்டதோ உங்க வாய் மூடிடுங்க, உங்களுடைய கற்பனையை அறிவாங்க நிப்பாட்டிடுங்க. ஈமான் கொள்ள வச்சிருங்க. அல்லாஹோடு இணைக்கப்பட்டு விட்டது அல்லாஹ்வுடைய சிஃபத். அதற்கு என்ன அர்த்தமோ அந்த பொருளை நாம் நம்புகிறோம். அந்த பொருளுக்கு விளக்கம் சொல்ல மாட்டோம். இப்ப அல்லாஹுக்கு என்ன விளக்கம் சொல்லுவோம்? வணங்க தகுதியான ஒப்பற்ற உலகத்தை படைத்த ஓர் இறைவன் சொல்லுவோம். அவ்வளவுதானே சொல்லுவோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹுவிற்கு எதுன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறத, எதுன் என்றால் கை. அல்லாஹுக்கு கை இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல அதை விவரிக்க முடியுமா? விவரிக்க முடியாது. இந்த மாதிரிதான் அல்லாஹ்வுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட, உள்ளமை என்றால் அமைப்பு, அது சம்பந்தப்பட்ட எல்லா சிஃபத்துகளிலேயும் நாம் கடைபிடிக்க வேண்டிய நேரான வழிமுறை இதுதான். சரியா? இத மறுத்த ரெண்டு கூட்டம் எப்படி வழிகிட்டார்கள் என்பதை நேற்றைய பாடத்தில் சொன்னோம். ஒரு கூட்டம் ரொம்ப அத்துமீறி போய் படைப்புகளோட ஒப்பிட ஆரம்பிச்சான். அல்லாஹ்வுடைய இந்த சிஃபத்துகளை படைப்பினங்களோட ஒப்பிட ஆரம்பிச்சாங்க, உருவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவர்களும் வழிகட்டவர்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் அல்லாஹ்வை நாங்க பாதுகாக்கணும், பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி இவர்களா ஒரு இமேஜை கிரியேட் செய்து கொண்டு, உருவாக்கி கொண்டு, அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுக்கு புறப்பட்டவர்களாக தங்களை தாங்களை நினைத்துக் கொண்டு இந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுக்கெல்லாம் வேறு வேறு அர்த்தங்களை கொடுத்து அந்த சிஃபத்துகளுடைய உண்மை அர்த்தங்களை மறுத்தார்கள். அந்த சிஃபத்துகளுடைய உண்மையான அர்த்தங்களை மறுத்து அந்த சிஃபத்துகளுக்கு அவங்களா வேற வேற அர்த்தங்களை கொடுத்தாங்க. எதுன்னு என்றா இப்படி விளங்கிக்குங்க, நப்சுன்னா இப்படி விளங்கிக்குங்க, ஐயனுன்னா இப்படி விளங்கிக்குங்க, இப்படியாக அர்த்தம் கொடுத்தாங்க. ஆக இந்த ரெண்டுமே வழிகேடு, ரெண்டு கூட்டத்தாரர்களும் வழிகேட்டவர்கள். புரிஞ்சுச்சா? அப்ப நேரான வழி எது? நேரான வழியில் உள்ளவர்கள் யாரு? குரான்ல வந்திருக்கிறத நாங்க ஏத்துப்போம், ஹதீஸ்ல வந்திருக்கிறத நாங்க ஏத்துப்போம். நாங்க அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு உதாரணங்கள் சொல்ல மாட்டோம், அல்லாஹ்வுடைய தன்மைகளை நாங்க விவரிக்க மாட்டோம், அதுக்கு பொருள்கள் இல்லை என்று மறுக்கவும் மாட்டோம், அந்த பொருள்களுக்கு மாற்று அர்த்தங்களும் நாங்க கொடுக்க மாட்டோம். நாலு தப்புகளை நாங்க செய்ய மாட்டோம். தக்கீஃப், அதற்கு விளக்கம் அளிக்க மாட்டோம். தாத்தில், பொருள் இல்லை என்று மறுக்க மாட்டோம். தம்சீல், அதுக்கு உதாரணம் சொல்ல மாட்டோம். தஷ்பி, படைப்பினங்களுடைய தன்மையோடு ஒப்பாக்க மாட்டோம். இந்த நாலு விதமான தப்புகளை நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்புவோம்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவும் இல்லை, அவன் நன்கு கேட்கக்கூடியவன், உற்று நோக்கக்கூடியவன். முடிஞ்சு. அப்ப அவனை போன்று படைப்பினங்கள்ல எதுவும் கிடையாதுன்னா எல்லா விஷயத்திலையும் கிடையாது. அமைப்பிலையும் கிடையாது, தன்மையிலையும் கிடையாது, குணத்திலும் கிடையாது. முடிஞ்சு. ஆனா அதனால அல்லாஹ்வுக்கு தன்மையே இல்லை என்று சொல்ல முடியுமா? அவனுக்கு தன்மை இருக்கிறது. வஹுவ ஸமீஉல் பஸீர், பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது, கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சரியா? இது ஒரு முக்கியமான அடிப்படை. அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம். இதுல இருந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போறோம். பாருங்க, திரும்ப திரும்ப உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த சலஃப் மன்ஹஜுடைய, சலஃப் மன்ஹஜ் என்றால் சஹாபாக்களுடைய வழிமுறையுடைய ஒரு கட்டுப்பாடு. அது என்ன கட்டுப்பாடு? எங்க அல்லாஹ்வும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விட்டார்களோ அங்க நாமும் நின்றுடணும். அதை தாண்டி போகக்கூடாது. என்ன அர்த்தம் அதுக்கு? எதுவரைக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்களோ அந்த விளக்கம் வரைக்கும் நம்ம பேசலாம். சரியா? எங்க அல்லாஹும் ரசூலும் விளக்கத்தை நிறுத்திட்டாங்களோ அங்க நம்ம அமைதியாயிட வேண்டியதான். நம்புகிறோம், முடிச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அது வரைக்கும் சொல்லுவோம். அதுக்கு மேல சொல்லப்படல, அதனால நாங்க பேச மாட்டோம். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அல்லாஹுவிற்கு கை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? அதே போல அல்லாஹுவிற்கு விரல்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடியார்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையிலே இருக்கின்றன. அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் புரட்டுகின்றான். சரியா? இப்படி சொல்லப்பட்டதுனால இதை தாண்டி போய், ஆகவே அல்லாஹுவிற்கு உடல் இருக்கிறது, அல்லாஹுவிற்கு உறுப்புகள் இருக்கின்றன, அவயங்கள் இருக்கின்றன, அல்லாஹுவிற்கு சதை இருக்கிறது, இப்படியெல்லாம் வார்த்தைகளை நாம் கூட்டிக் கொண்டு போகலாமா போகக்கூடாதா? முடிச்சு. போகக்கூடாது. ஏன்? அந்த வார்த்தைகளை அல்லாஹும் ரசூலும் சொல்லல. கை இருக்கு என்று அது சொன்ன அல்லாஹு தாலா அதோடு நமக்கு நிறுத்திட்டான், நம்மளும் நின்று விட வேண்டும். ஆகவே அவனுக்கு மற்ற உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றன, அவனுக்கு அவயங்கள் இருக்கின்றன, மனிதர்களுக்கு இருப்பதை போல. இங்கதான் அந்த படைப்புகளுக்கு ஒப்பாக்கணும். ஒன்றை வைத்துக் கொண்டு அப்படியே தங்களுடைய அறிவின்படி அவர்கள் அனுமானித்து மனிதர்கள் படைப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தினார்கள். புரியுதா இல்லையா? அப்ப உதாரணத்துக்கு இப்ப மனிதர்கள் அல்லாஹருக்கு கை இருக்குன்னு வந்திருக்கு, அப்ப மனிதர்களுக்கும் கை இருக்கு, அப்ப அல்லாஹ்க்கும் கை இருக்கு. மனிதர்களுக்கு கால் இருக்கு, அல்லாஹ்க்கும் கால் இருக்குன்னு வந்திருக்கு. மனிதர்களுக்கு கண் இருக்கு, அல்லாஹ்க்கு கண் இருக்குன்னு வந்திருக்கு. ஓகே, அப்ப அல்லாஹ்வும் அவனும் இப்படித்தான் இருப்பான், இங்கேதான் இருப்பான், இதுக்குள்ளாரதான் இருப்பான், அவனுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்குது, இப்படியாக கற்பனை செய்து கொண்டு போனார்கள். புரியுதா? இது தப்பான கற்பனை, இது தப்பான கற்பனை. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படைப்புகளுக்கு நீங்க கற்பனை செய்றீங்க, பார்க்காத படைப்பாளனாகிய அல்லாஹுவை எப்படி நீங்க கற்பனை செய்ய முடியும்? புரியுதா? இதுல முதல் விஷயம் எல்லையை நிர்ணயிப்பது. எல்லையை நிர்ணயிப்பது, இப்ப எல்லையை நிர்ணயிப்பது என்று சொல்லும் பொழுது இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. எப்படி உதாரணமா, இப்ப இங்கிருந்து வந்தோம், இதோட எல்லை முடியுது. இப்ப இங்கிருந்து போறோம், பள்ளிவாசலுடைய எல்லை அந்த சுகத்தோட முடியுது. இது ஒரு எல்லை. புரியுதா? அரபில ஹுதூத் ஹத் என்று சொல்லுவாங்க, குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நிறைய இடங்கள்ல. சட்டங்கள்ங்கிற அர்த்தத்தில், எல்லைகள்ங்கிற அர்த்தம், அல்லாஹ்வுடைய எல்லைகள், அதாவது அல்லாஹ்வுடைய சட்டங்கள், எல்லை. இன்னொரு அர்த்தம் இருக்கு இந்த ஹத்துன் எல்லை என்பதற்கு, ஒரு பொருளை பற்றி, ஒரு பொருளை பற்றி விளக்குவது, விவரிப்பது. புரியுதா? அந்த பொருளுடைய உண்மை தன்மையை விவரித்து சொல்வது, அதற்கும் அரபியில ஹத் என்று சொல்லப்படும். தமிழ்ல அந்த எல்லைங்கிற வார்த்தை அதுக்கு பயன்படுத்தப்படுதா இல்லையான்னு தெரியல. அரபியில இந்த எல்லை என்பதற்கு ஹத்துன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதை போல, இந்த ஹத்துன் என்ற வார்த்தை எதுக்கும் பயன்படுத்தப்படுது? விளக்கங்கள் சொல்வதற்கு, விவரங்கள் சொல்வதற்கு. புரியுதா? அதுக்கும் பயன்படுத்தப்படுது. முதல் மறுப்பு, இந்த மாதிரியான விளக்கங்களை அல்லாஹுக்கு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் மறுப்பு. புரியுதா? விளக்கங்கள் கூறுவதை விட்டு அல்லாஹ் உயர்ந்தவன், விளக்கங்கள் கூறுவதை விட்டு அல்லாஹ் உயர்ந்தவன். புரியுதா? ஒன்று, படைப்புகள் தங்களுக்கு நிர்ணயிக்க, படைப்புகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அளவுகள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அளவு, இந்த மாதிரியான கற்பனையான அளவுகளுக்கும் அல்லாஹு தாலா அப்பாற்பட்டவன். புரியுதா? இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தது இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன, நம்முடைய அளவுகள், நம்முடைய அளவுகள் ஒரு இடத்துல போய் முடிஞ்சிருங்க. நம்முடைய அளவுகள், புரியுதா இல்லையா, நம்முடைய அளவுகள் ஒரு இடத்துல போய் முடிஞ்சிடும், கண்டிப்பா முடியும். என்ன படைக்கப்பட்டது? இப்ப உதாரணத்துக்கு இந்த டேபிள், இந்த கிளாஸ் விட பெருசா இல்லையா? நம்ம முடிக்கிறீங்க, இந்த கிளாஸ் விட இந்த டேபிள் பெருசா இல்லையா? இந்த டேபிள் விட இந்த பில்டிங் பெருசா இல்லையா? இதெல்லாம் புரியுது, பெரிய கஷ்டமா? இப்ப இந்த பில்டிங்கை விட மெட்ராஸ் பெருசா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பெருசு. மெட்ராஸ் விட இந்தியா பெருசா இல்லையான்னு கேட்டா, இந்தியாவை விட ஆசியா கண்டம் பெருசான்னு கேட்டா, இப்ப இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா கொண்டு போயிட்டே இருங்க, கடைசியில் எங்க போய் நிற்பீங்க? மொத்த அல்லாஹுடைய அரசுல போய் முடியும். வசியா குர்சியுஹு சமாவாதி வல்ல. குர்சி என்றால் என்ன? அல்லாஹுடைய, அல்லாஹுடைய பாதத்தலம். குர்சி என்பதற்கு பொருள் வந்து நாற்காலி. புரியுதா? அதற்கு விளக்கம் என்ன? அல்லாஹுடைய பாதத்தலம், கதமுடைய இடம் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றார். அப்ப அந்த குர்சி ஏழு வானங்களை விட, ஏழு பூமியை விட பெருசு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அரிசி அதை விட பெருசு. சரியா? முடிஞ்சிருச்சு. அப்ப படைப்புகளுடைய எல்லை எது வரைக்கும் போய் முடியுது? இந்த அண்ட சராசர மா தஹ்த சரா. புரியுதா? இதிலிருந்து ஆரம்பமாகி வந்து 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 அப்புறம் ஒரு வானம், புரியுதா? இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையில 500 ஆண்டுகள் தொலைவு இருக்கு. எத்தனை ஆண்டுகள்? அந்த ஆண்டு எந்த கணக்கின்படி அல்லாஹ் ரசூலும் சொல்லியிருக்காங்களோ. அதுக்கு பிறகு ஒரு வானம் இருக்க, அந்த வானத்துடைய தடிப்பம், இப்ப ரூஃப்னா அதுக்கு ஒரு மொத்தம் இருக்கு பாருங்க, 2 ஃபிட்ல ஒரு ரூஃப் போடுவாங்க, சில 1 ஃபிட்ல அல்லது 3 ஃபிட். அந்த வானத்தினுடைய தடிப்பம் 500 ஆண்டுகள் மொத்தமானது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு வானவர்களை தாங்கி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு முதல் வானத்துக்கு 2வது வானத்துக்கும் இடையில 500 ஆண்டுகள், அதுக்கு பிறகு 2வது வானம், அது 500 ஆண்டுகள் தடிப்பமானது, அதுக்கு பிறகு 2வது வானத்துக்கும் 3வது வானத்துக்கும். இப்படியாக ஒவ்வொரு வானமும் அதற்கு கீழுள்ள வானத்தை விட பெரியது. 7 பூமிகளை விட வானத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளை விட ஒரு வானம் பெரியது. அதற்கு மேல 2வது வானம் பெரியது, அதற்கு மேல 3வது வானம், அதற்கு மேல 4வது, அதற்கு மேல 5வது, அதற்கு மேல 6வது, அதற்கு மேல 7வது, அதற்கு மேல அல்லாஹ்வுடைய குர்சி, அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய அர்ஷு, எல்லாவற்றையும் விட பெரியது. அந்த அர்ஷுக்கு மேல அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். இந்த அர்ஷோட படைப்புகளுடைய எல்லை முடிந்து விடுகிறது. அதற்கு மேல் படைப்பாளனாகி அல்லாஹ் இருக்கிறான். அவன் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? படைப்புகளுக்குள் அடங்கியவன் அல்ல. 6 திசைகள் அவனை சூழ முடியாது. எப்படி 6 திசைகள் சூழ முடியாது? இப்ப இந்த ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா, இதுக்கு வலது பக்கம், இடது பக்கம், முன்பக்கம், பின்பக்கம், மேல கீழே. அப்ப இது ஒரு படைக்கப்பட்ட பொருள், புரியுதா? படைக்கப்பட்ட பொருள், அதை சுற்றி 6 திசைகளுக்குள்ளார அது அடங்கி இருக்கும். அதை விட பெரிய ஒரு பொருள் இருக்கும். இப்படியாக படைக்கப்பட்ட பொருள் ஒன்றன் பின் ஒன்றாக பெரியதாக இருந்து இருந்து அதனுடைய எல்லை எங்க போய் முடிஞ்சிருது? கடைசியா அர்ஷில போய் முடிஞ்சிருச்சு. அர்ஷுக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான், எனவே அங்க எல்லை என்ற வார்த்தை அதுக்கு கிடையாது. அல்லாஹ்க்கு மேல ஒன்னு இருக்கா? கிடையாது. அல்லாஹுக்கு மேல எதுவும் கிடையாது. சரி, அல்லாஹ் இந்த படைப்புகளுக்குள்ள 6 திசைகளுக்கு அப்பாற்பட்டவர். நாம் அல்லாஹுவை பற்றி கேட்கப்படும் போது, இப்ப நம்ம இடத்துல ஒருத்தர் கேட்கிறார் அல்லாஹ் எங்க இருக்கான்னு சொல்லி, இப்ப நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? வானத்து மேல சுட்டி காட்டி மேலே இருக்கிறான், அரசுக்கு மேலே இருக்கிறான். எங்கதான் சுட்டி காட்டுவோம்? மேலதான் சுட்டி காட்டுவோம். 6 திசைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லப்பட்டதுனால தப்பா எப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது? இந்த முர்ஜியாக்கள், ஜஹ்மியாக்கள், இன்னைக்கு சோக்காலாகனு சுன்னத்துல் ஜமாத் இருக்காங்கல்ல, அவங்க புரிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம புரியக்கூடாது. ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. அவங்க என்ன சொல்வாங்க? இங்கு அங்கு என்று இல்லாமல் எங்கும் நிறைந்திருப்பான். அல்லாஹ் அரசுல இருக்கானா? இல்லம்பாங்க. அல்லாஹ் பூமியில இருக்கானா? இங்கேயும் இருக்கான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? எல்லா இடத்துலயும் இருப்பான். புரியுது? எங்கும் நிறைந்தவன். அடிக்கடி பாடுகள்ல அவங்க எழுத்து நடைகள்ல சொல்லிட்டு எங்கும் நிறைந்தவன், எங்கும் நிறைந்தவன். அப்ப இந்த மாதிரி நம்ம நம்பலாமா? நம்ப கூட. அல்லாஹ் தனது தன்மைகளால் படைப்புகளை சூழ்ந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா தன்மைகளால் படைப்புகளை சூழ்ந்திருக்கிறான். ஆனா அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டா நம்ம எங்கதான் சுட்டி காட்டணும்? மேல நோக்கி தான் சுட்டி காட்டணும். வானத்தை நோக்கி தான் சுட்டி காட்டணும். மேலே இருக்கிறான். அப்ப மேலே இருக்கிறான் என்றால் என்ன? இந்த படைப்புகளுடைய எல்லை என்பது அரிசோட போய் முடிஞ்சிடும். படைப்புகளுடைய எல்லை என்பது அரிசோட முடிஞ்சிடும். அதுக்கு மேல படைப்பாளனாகி அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அவன் படைப்பாளன். எனவே படைக்கப்பட்ட பொருள்களுடைய சிபத்துகளை அவனுக்கு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப நாம் 6 திசைகளுக்கு அல்லாஹ் அப்பாற்பட்டவன் என்று சொல்லும் பொழுது நம்ம எப்படி நம்பணும் அதை? அதனால அவன் மேல் திசை மேலே இருக்கிறான் என்று சொல்வது தப்புன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது. புரியுதா இல்லையா? அது படைக்கப்பட்ட தன்மைகளை கவனித்து படைப்புகளுக்கு ஒப்பாக்கி அல்லாஹ் வர்ணிக்கிறத தான் இமாம் இங்க மறுக்கிறாங்க. அதனாலதான் இந்த பாடத்துக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய பாடத்தில் இன்னும் மிக தெளிவாக சொல்வாங்க, அல்லாஹ் அரிஷின் மீது இருக்கிறான், படைப்புகளை சூழ்ந்திருக்கிறான், படைப்புகளுக்கு மேலாக இருக்கிறான் சொல்லி. 3 வார்த்தை. ஒரு வார்த்தை என்ன? அல்லாஹ் அரிஷின் மீது இருக்கிறான், படைப்புகளை சூழ்ந்திருக்கிறான், படைப்புகளுக்கு மேலே இருக்கிறான். எப்படி? அல்லாஹ் அரிஷின் மீது இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது எதை சொல்றாங்க இமாம்? குரான்ல சொல்லப்பட்ட மாதிரி அல்லாஹ்வுடைய அமைப்பை அல்லாஹ்வுடைய உள்ளமையை சொல்றாங்க. அல்லாஹ் படைப்புகளை சூழ்ந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது எதை சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தன்மைகளை. படைப்புகளுக்கு மேலே இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது திரும்ப அல்லாஹ்வுடைய உள்ளமை. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய உள்ளமை என்பது படைப்புகளுக்கு அப்பாற்பட்ட, எங்கே படைப்புகளுடைய எல்லைகள் முடிந்து விடுகின்றனவோ, எங்கே படைப்புகளுடைய எல்லைகள் முடிந்து விடுகின்றனவோ அங்கே உயரத்திலே மேலே. புரியுதுங்களா? வஹுவல் அலியுல் அதீம், அவன் மிக உயர்ந்தவன், மிக மேலானவன். அப்ப அங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றான். புரியுதா? அப்ப அதனால அதை வந்து இடம் ஆகவே அல்லாஹ் இடத்திற்கு தேவை உள்ளவன் என்று சொல்லலாமா? சொல்லப்படாது. ஏன்? இதெல்லாம் படைப்புகளுடைய தன்மைகள். புரியுதா? அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க நல்லா புரியணும். ஒன்று ஹத்துன் எல்லை, அதே போல அதனுடைய பன்மைதான் ஹுதூத். காயத்துனுடைய பன்மைதான் காயாத், ஒரு வரையறை, லாஸ்ட் எட்ஜ். புரியுதுனா? இதெல்லாம் படைப்புகளுக்குள்ளது. புரியுதா? படைக்கப்பட்ட பொருள்களுக்குள்ள இந்த மாதிரியான தன்மைகளில் இருந்து அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அப்ப அவனை பற்றி நம்மிடத்தில் கேட்கப்படும் போது நாம் என்ன சொல்வோம்? அவன் அரசிற்கு மேல் இருக்கிறான், வானத்திற்கு மேல் இருக்கிறான், இவ்வளவுதான் நம்ம சொல்லுவோமே தவிர, படைப்புகளுடைய தன்மைகளாகிய இந்த வரையறுக்கப்பட்ட, முடிவு செய்யப்பட்ட எல்லைகளை, வரையறைகளை அல்லாஹ் கொண்டு போய் பொருத்துவோமா? பொருத்தக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்ததாக மூன்று வார்த்தைகளை இமாம் பயன்படுத்துகின்றார்கள். அர்கான், அதவாத். அர்கான் என்பது ருக்குன்களுடைய பன்மை, அதா என்பது உதுவுன் உடைய பன்மை, அதவாத் என்பது அதாத்துன் உடைய பன்மை. அர்கான் ருக்குன், இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று தூண், இப்ப இந்த பில்டிங்குடைய தூண் ருக்குனு. இப்ப புனியல் இஸ்லாமும் அலா அர்கானின், புனியல் இஸ்லாமும் அலா ஹம்சின், இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது, அதான் ருக்குன்னு சொல்றோம், தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு. புரியுதா? இப்ப மனிதர்களை தாங்கக்கூடியது எது? மனிதர்களுடைய காலு, கை, அவங்களுடைய உறுப்புகள், இந்த மனிதன் என்ற இந்த உடலை தாங்கி இருக்குது. புரியுதா? அதனால இந்த ருக்குன் தூண்கள் என்று பொதுவாக சொல்லப்படும் பொழுது அது மனிதர்களுடைய உறுப்புகளுக்கும் அந்த வார்த்தையை சொல்லலாம். அதே போலதான் அழவா என்பது நேரடியா உழுவனுடைய பன்மை. இதற்கு பொருளே வந்து உறுப்புகள், அவயங்கள் என்று பொருள். புரியுதா? பார்ட்ஸ். அடுத்தது அதாத்துனுடைய பன்மை, அதவாத். அதாத்துன் என்றாலும் கருவிகள் என்று அர்த்தம். நேரடியா இதுக்குள்ள அர்த்தம் கருவி, சாதனம் என்று அர்த்தம். நல்ல கவனிங்க. ருக்குனுன் பன்மை அர்கானுன், உழுவுன் பன்மை அர்கானுன், உழுவுன் ஐன் வாது, அப்புறம் வாதோட வாவு எழுதி அதுக்கு மேல ஒரு ஹம்சா எழுதணும். ருக்குனுன் பன்மை அர்கானுன், உழுதுவுன் பன்மை அவா, அதாத்துனுடைய பன்மை அதவாத்துன். ருக்குனுன் தூண்கள், கண்டிப்பான ஒரு அம்சம், உழுதுவுன் உறுப்புகள் அவயங்கள், அதாத்துன் கருவி சாதனம். சரியா? இந்த மூன்றையும் தனித்தனியாகவும் நம்ம பேசலாம், மூன்றுக்கும் சேர்த்து ஒரு பொதுவான அர்த்தம் சொல்லியும் நம்ம பேசலாம். புரியுதா? சரிங்க. எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், அந்த பொருள் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு, சரியா, ஒரு பிடிமானம் தேவை. ஒரு பிடிமானம் தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் அமைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட பிடிமானம் ஏதாவது அல்லாஹ்வுக்கு தேவையானா? இல்ல, அப்படிப்பட்ட கிடையாது. அந்த பிடிமான இருந்தாதான் அல்லாஹ்வால இருக்க முடியும், இல்லனா இருக்க முடியாதுங்கிற எந்த பலவீனமும் அல்லாஹ்வுக்கு அல்ல. பாடம் புரியலனா ரப்பி ஜித்னி இல்மா ஓதிக்கிட்டே இருக்கணும். சரி, இப்ப இந்த மாதிரியான தாங்குதல்கள், சப்போர்ட்ஸ்கள் அல்லாஹ்வுக்கு தேவையா? கிடையாது. அல்லாஹ் பல படைப்புகளை சப்போர்ட்டோட படைச்சிருக்கிறான், சப்போர்ட் இல்லாமையும் படைச்சிருக்கிறான். சரியா? சரி, நம்ம பார்க்காத சப்போர்ட்டுகள் இல்லாத படைப்பு இருக்குது. இப்ப வானத்தை பார்க்கிறோம், வானம் நிக்குது, தூண் இருக்கா வானத்துக்கு? நீங்க கட்டுற பில்டிங்லாம் தூண் வச்சு கட்டுறீங்க, வானத்துக்கு எங்கேயாவது தூண் இருக்கா? இல்ல. வானம் எப்படி நிக்குது? அல்லாஹு தஆலா தன்னுடைய பிடிமானத்தை கொண்டு வானத்தை பிடித்து நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய கட்டளையினால. நேரடியா அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், நான் அந்த வானத்தை விட்டு விட்டால், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த பிடிமானத்தை விட்டுட்டா வானம் அப்படியே உளுந்திருக்கும், உங்களால யாரும் அதை பிடிச்சு நிறுத்த முடியுமான்னு கேட்கலாம். புரியுதா இல்லையா? சூரா ஃபாத்திர் 35வது வசனத்தில் 41வது வசனம், 35வது அத்தியாயத்தில் 41வது வசனம், இன்ன அல்லாஹ யும்ஸிகு ஸமாவாதி வல் அர்த அன் தஸூலா, வானங்களையும் பூமியையும் அதனுடைய இடங்களிலிருந்து அவை அகன்று விடாமல் அல்லாஹ் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான், அந்த இரண்டும் அவற்றின் இடத்திலிருந்து நீங்கினால், இன் அம்சகஹுமா மின் அஹதி மின் பாதிஹி, அல்லாஹுவுக்கு பிறகு வேற யாராவது அதை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா, இந்த கண்டிப்பா இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் ஒரு சப்போர்ட்டோட இருக்கு. அந்த சப்போர்ட்டை வெளியிலங்கமா நம்ம பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, யாருடைய சப்போர்ட்ல அது இருக்கு? அல்லாஹுடைய சப்போர்ட்ல இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு படைப்புகளுடைய எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், அர்ஷை அல்லாஹு தஆலா தனக்காக அவன் படைத்தான், அதனுடைய தேவை தனக்கு இருப்பதனாலா இல்ல, தன்னுடைய வல்லமையை படைப்புகளுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக படைப்புகளை விட்டு உயர்ந்து அவன் அந்த அரிசி படைத்தானே தவிர அரிசுடைய தேவை தனக்கு இருக்கு என்பதற்காக அல்ல. வானவர்களை அல்லாஹ் படைத்தான், வானவர்களுடைய தேவை அவனுக்கு ஏற்பட்டதாலா இல்ல. இன்னும் எத்தனையோ படைப்புகள் அல்லாஹுத்தல படைத்திருக்கிறான், பெரிய சிறிய உயர்ந்த தாழ்ந்த பிரம்மாண்டமான சாதாரணமான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறானே, எந்த ஒரு படைப்பையும் தனக்கு தேவை என்பதால் படைக்கவில்லை. ஒரு நோக்கத்தோடு அல்லாஹ் படைச்சிருக்கிறான், ஆனா தேவையின் அடிப்படையில் அல்லாஹ் படைக்கல. அப்ப ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு இந்த மாதிரியான சப்போர்ட்டுகள் தேவை இல்லை. சரியா? சரி, அடுத்து உறுப்புகள். அல்லாஹ்விற்கு உறுப்புகள் இருக்கின்றன என்று நம்ம கற்பனை செய்யக்கூடாது. எந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்விற்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அல்லாஹுடைய சிஃபத்தாக நம்ம சொல்வோமே தவிர இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உறுப்பு என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துவோமா? பயன்படுத்த மாட்டோம். அதே போல ஒரு சாதனம், இந்த சாதனம் என்பது உறுப்பும் என்பது கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமா வரும். இப்ப உதாரணத்திற்கு நம்ம பார்க்கணும் ஒரு பொருளை, அதுக்கு நம்ம எதை பயன்படுத்துவோம்? கண். அப்ப கண் என்பது நாம் ஒரு பொருளை பார்ப்பதற்குரிய ஒரு சாதனம். அப்ப கண்ணுக்கு உறுப்பு என்று சொல்லுங்க அல்லது சாதனம் என்று சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அப்ப நம்ம எதன் மூலமா போக முடியும்? நம்முடைய காலால நடந்து போக முடியும். இது நம்முடைய உறுப்பு என்று சொல்லுங்க, அல்லது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறதுக்கு உண்டான ஒரு சாதனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது, அல்லாஹுக்கு கண் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓஹோ, அப்ப இந்த மாதிரி சாதனம் அல்லாஹ்வுக்கு தேவை, இப்படி எல்லாம் சாதனங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கு என்று நம்ம கற்பனை செய்யலாமா? கற்பனை செய்யக்கூடாது. சரியா? அப்ப இந்த மூன்றையும் தனித்தனியா நீங்க பார்த்ததுக்கு பிறகு மொத்தமா மூணுக்கும் ஒரு அர்த்தமும் சொல்லிடலாம். ருக்னுன் என்பதற்கும் உதுவுன் என்பதற்கும் அதாத்துன் என்பதற்கும், அதாவது பன்மையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அர்கான் அஅதா அதவாத், இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்லி அல்லாஹுவிற்கு உறுப்புகள் அவயங்கள் இருக்கின்றன என்று நம்ம சொல்ல மாட்டோம். இந்த மாதிரியான வார்த்தைகள் அவனுக்கு சொல்லப்படுவதிலிருந்து அவன் பரிசுத்தமானவன். ஏன் இந்த வார்த்தைகள் படைப்புகள் படைப்புகளுக்கு சொல்லுகின்றனவை தவிர படைத்தவன் தனக்கு சொல்லவில்லை. படைத்தவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் அவனுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை, எனவே நாமும் சொல்ல மாட்டோம். முடிஞ்சுச்சா? அடுத்தது பாருங்க, லா தஹ்வீஹில் ஜிஹாது சித்து கசாயிரில் முபதஆதி, படைக்கப்பட்ட பொருள்கள், படைக்கப்பட்ட பொருள்கள். இப்ப படைக்கப்பட்ட பொருள்கள் சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே உதாரணம் சொன்னேன், இந்த கிளாஸ், அப்புறம் இந்த டேபிள், அப்புறம் இந்த பில்டிங், அப்புறம் இந்த சென்னை நகரம், அப்புறம் இந்தியா கண்டம், அப்புறம் ஏழு கண்டம் பூமி, அப்புறம் வானம். இப்படியாக படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாமே மேலே கீழே வலது இடது முன்னாடி பின்னாடி என்று ஒரு எல்லைகளால் சூழப்பட்டுக் கொண்டு கடைசியா இது எங்க போய் முடிஞ்சிருது? அப்ப படைக்கப்பட்ட பொருள்களுக்கு ஆறு திசைகள் சொல்லப்படுகின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அப்படி படைக்கப்பட்ட தன்மைகளோடு ஒப்பாக்கி ஆறு சிபத்துகள் சொல்லப்படாது. நம்மிடத்தில் கேட்கப்பட்டா படைப்புகளுக்கு அப்பாற்பட்டு படைப்புகளுக்கு மேலாக அல்லாஹ் இருக்கிறான் என்றுதான் நம்ம சொல்லுவோமே தவிர எப்படி சொல்ல மாட்டோம், எப்படி சொல்ல மாட்டோம், படைப்புகளுக்கு இருப்பதை போல. இப்ப அல்லாஹ்க்கு கண் இருக்கு, அல்லாஹ் குர்சியில இருக்கிறான், அரிசியில இருக்கிறான் என்று சொல்லப்பட்டதுனால அப்ப அவனு இந்த மாதிரிதான், நம்மள மாதிரி அவனுக்கு மேல இருக்கு, கீழே இருக்கு, முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவை நாம் வர்ணிக்க மாட்டோம். இப்ப பாருங்க, குர்ஆன் ஹதீஸின் படி அல்லாஹுவை புரியாத மக்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லல, ஏன்னா அந்த மறுப்பை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பொதுவான சில தவறுகளை நம்ம புரிஞ்சு கொண்டு சரியானதை நம்ம ஆழமா விளங்கிக்கிட்டா போதும் என்பதற்காக வேண்டி இதை பத்தி தான் நம்ம அதிகமா விளக்க சொல்றோம். அவர்கள ஒருத்தவங்கள்ட்ட கேட்கப்பட்டா அல்லாஹ் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கான், அல்லாஹ் உலகத்துக்குள்ளும் இல்லை உலகத்துக்கு வெளியிலும் இல்லை, அப்ப என்ன அர்த்தம், இல்லவே இல்லைன்னு அர்த்தம், முட்டாள அது, மடையர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இதை எப்படி நினைச்சுக்கிறாங்க, என்ன அறிவு பார்த்தீங்களா, பேசும்பொழுது இதை பேசிட்டா அல்லாஹ் உலகத்திலா உலகத்திலும் இல்லை, உலகத்திற்கு வெளியிலா வெளியிலும் இல்லை, தூணிலா துரும்பிலா இங்கா அங்கா, எங்கும் இருப்பான் எங்கும் இல்லாமலும் இருப்பான். என்ன இப்ப இது சும்மா வசனமா வேடிக்கையா பேசுறதுக்கு வேண்டுமான ரசனையா இருக்கலாமே தவிர அறிவால சிந்திச்சு பார்த்தா முட்டாள்தனமான வாதம் இது, புரியுதா இல்லையா. அப்ப படைப்புகளுக்குள் அல்லாஹ் இறங்கி இருக்கவில்லை, படைப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான், புரியுதுங்களா. அதான் இமாம் சொல்றாங்க, வதஆலா அனில் ஹுதூதி, அவன் உயர்ந்திருக்கிறான் ஹத்துகளை விட்டும், அதாவது நீங்க ஒரு எல்லையை அவனுக்கு நிர்ணயிப்பதை விட்டும், நீங்கள் அவனுக்கு ஒரு வரையறையை முடிவு செய்வதை விட்டும். வல் காயாதி, அதுவும் ஒரே அர்த்தம் தான், எல்லைகள். வல் அர்கானி, உறுப்புகள் அல்லது தூண்கள், அவனுக்கு தேவையான சப்போர்ட், அவற்றை விட்டு. அவயங்கள், வல் அதவாத், சாதனங்கள், இவை அனைத்தையும் விட்டு அல்லாஹ் மிக உயர்ந்தவன், புரியுதா. இப்ப நல்ல கவனிங்க, இந்த இடத்துல இமாம் அவர்கள் அல்லாஹுவை புகழும் போது இப்படிப்பட்ட தன்மைகளை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று நம்ம நம்பணும் என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, சரியா. இது ஏன் இந்த இடத்துல இமாம் அவங்க இப்படி பயன்படுத்தினாங்க, அதுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பல வகுப்புகள்ல திரும்ப திரும்ப ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருக்கிறோம், என்ன வசனம், லைஸ கமிஸ்ரிஹி ஷை, இத சொன்னாலே போதும், லைஸ, அவனை போன்று எந்த ஒரு பொருளும் இல்லை. அப்ப படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன், முடிச்சு. லைஸ கமிஸ்ரிஹி, அவனை போன்று எதுவும் இல்லை என்று நம்ம நம்பினாலே தெளிவு, அதை விட ஒரு பெரிய தெளிவு நமக்கு தேவை இல்லை. அல்லாஹு தாலா இப்படித்தான் அவனை புகழ்றான், மறுத்து புகழ்ந்தாலும் அல்லது சேர்த்து புகழ்ந்தாலும், ரெண்டு வகையான புகழ் இருக்கு. ஒரு புகழ் என்ன, மறுத்து புகழ்றது, இன்னொரு வகையான புகழ் என்ன, சேர்த்து புகழ்வது. எப்படி மறுத்து புகழ்வது, சேர்த்து புகழ்வதற்கு உதாரணம் என்ன, ஆயத்தில் குறிச்சு ஓதுங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்துன் ஒலானவன், சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அவனை பீடிக்காத அப்படின்னு. இப்ப இது என்ன புகழ்ச்சி, இது மறுத்து புகழ்வது. அல்லாவுக்கு தூக்கம் கிடையாது, சிறிய தூக்கமும் கிடையாது. அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் அசதி அடைய மாட்டான், நமக்கு இருக்கிற மாதிரி களைப்பு, அல்லாஹுக்கு களைப்பு அசதி இல்லை. இது என்ன வகையான புகழ்ச்சி, மறுத்து புகழ்வது, அவனுக்கு குறைகளை அவன் பக்கம் சேர்வதை மறுத்து அல்லாஹ்வை புகழ்வது, புரியுதுங்களா. அப்ப இந்த மறுத்து புகழ்வது இருக்குது குர்ஆன்ல, நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமா இருக்கும். மறுத்து புகழ்வது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் இருக்கும், எங்கே மறுப்பதால் அங்கே அவனுக்கு ஒரு நிறைவு என்று இருக்குமோ அங்கதான் அதை மறுத்து புகழ்ந்தப்பட்டிருக்கும். இப்ப தூக்கம் இல்லை, சிறிய தூக்கம் பெரிய தூக்கம் இல்லை என்று சொல்லும் பொழுது அங்கு அதுக்கு ஆப்போசிட்ல எதிரில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு தன்மை அங்கே அல்லாஹ்வுக்கு உறுதி செய்யப்படுகிறது. அது என்ன, எப்பவும் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு. அப்படி அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு நிறைவான தன்மை இல்லாமல் அங்க மறுத்தல் என்பது இருக்காது. இப்ப உதாரணமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அசதி இல்லை, அஃப அயினா பில் கல்கில் அவ்வல், முதலாவதாக படைத்து நாம் என்ன களைப்படைந்து விட்டோமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்ப எனக்கு களைப்பு இல்லைன்னு நல்லா சொல்றான். அப்ப களைப்பு இல்லை என்று மறுத்து அல்லாஹ்வு புகழப்பட்டிருக்குது. அப்ப இந்த மறுத்தலுக்கு எதிரில் என்ன ஒரு தன்மை இருக்கு? சர்வ வல்லமை உடையவன். யாருக்குங்க வந்து களைப்பு வரும்? பலவீனம் உள்ளவர்களுக்கு. புரியுதா இல்லையம்மா? இப்ப முதல் முதல்ல நீங்க சமையக்கட்டுக்கு போய் சமைக்க போறீங்க, என்ன செய்வீங்க? ஒரு டீ போடுறதுக்குள்ள குறுக்குழி வந்துடும் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன வேலை செய்யறதுக்குள்ளார, இப்ப நீங்க யாருமே வந்து கையில துணி துவைக்கிறது இல்ல. அந்த காலத்துல கையில காலில துணி துவைச்சாங்க. முதல் முதல்ல ஒரு துணி துவைக்கிறான்னு வச்சுங்க, ஒரு துணி துவைச்சிட்டு வர்றதுக்குள்ளாரிய குறுக்கு பிடிச்சிருச்சு. என்ன சொல்ல வர? அப்ப இந்த சோர்வு என்பது யாருக்கு ஏற்படும்? பலவீனம் இருந்தா ஏற்படும். புரியுதா? அப்ப அல்லாஹ்விற்கு சோர்வு இல்லை என்று சொல்லும் போது அங்க என்ன தன்மை உறுதி செய்யப்படுகிறது? அல்லாஹுத்தர பேராற்றல் உடையவன், நிறைவான ஆற்றல் உடையவன், அவனுக்கு எங்க சோர்வு? அப்ப எங்கேயாவது ஒரு தன்மை மறுக்கப்பட்டால் அங்க அதுக்கு எதிரில் என்ன தன்மை அங்க உறுதி செய்யப்படும்? பரிபூரணமான ஒரு நிறைவான தன்மை உறுதி செய்யப்படும். அப்பதான் அங்க பலவீனமான ஒரு தன்மையை மறுக்கப்படும். புரியுது? அப்படி இல்லாம கண்ணு மூக்கு தெரியாம மறுத்து மறுத்து அல்லாஹுவை புகழ்வது என்பது குர்ஆன்ல இருக்காதுங்க. அதுக்கு மாற்றமா இருக்கக்கூடிய தன்மைகளை சொல்லி சேர்த்து, தன்மைகளை சேர்த்து அல்லாஹ் புகழப்பட்டிருக்கும். ரஹ்மான், ரஹீம், அலீமுன், ஹலீமுன், வதூதுன், கரீமுன், அசீதுன், கஹாருன், ஜப்பாருன், முத்தஆல், முசவ்விர், இப்படியே குர்ஆன் முழுக்க போய்கிட்டே இருங்க. அவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை சேர்த்து சேர்த்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். மறுத்து சொல்லப்பட்ட இடங்கள் ரொம்ப குறைவான இடங்கள் தான் இருக்கும். ஆனா இந்த முட்டால் தத்துவ கலையின் அடிப்படையில் அல்லாஹ்வை வர்ணிக்கிறாங்களா இல்லையா, இவர்களுடைய வர்ணனைகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுல மறுத்துதான் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுக்கு உடல் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுக்கு உறுப்புகள் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் மேலே இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் கீழே இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் வலது பக்கத்தில் இல்லை, இடது பக்கத்தில் இல்லை. அவன் ஒரு பொருளாகவும் இல்லை, அவனுக்கு ஒரு நிறமும் இல்லை, அவனுக்கு ஒரு கலரும் இல்லை. இப்படியே இல்லை இல்லை இல்லைன்னு முட்டாள்தனமா உளறிக்கிட்டே இருப்பான். கிறுக்குத்தனமா உளறிக்கிட்டே இருப்பான். இந்த எல்லா உளறையும் விட்டு விட்டு அல்லாஹ் அவனுக்கு சேர்த்த தன்மைகளை சேர்த்து விட்டு மறுக்க வேண்டிய இடத்துல லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வலம் யக்குல் லஹு, இந்த ரெண்டை விட சிறந்த முறையில மறுத்து புகழக்கூடிய வாசகங்கள் எதுவுமே சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? சரி, அப்படி இருக்கின்ற நிலையில இமாம் அவர்கள் சலஃபுடைய அகீதாவை, சஹாபாக்கள் தாபீன்களுடைய அகீதாவை படிச்சு கொடுக்கும் பொழுது இப்படி ஒரு வாக்கியத்தை சேர்த்து அல்லாஹ்வுடைய ஈமான நமக்கு சொல்லித்தராங்களே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படி லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹு, அதே போல வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று நம்ம நம்பி இருக்கும் பொழுது, அல்லாஹு தாலா எல்லைகளை விட்டு உயர்ந்தவன், வரையறைகளை விட்டு உயர்ந்தவன், முடிவுகளை விட்டு உயர்ந்தவன், உறுப்புகளை விட்டு உயர்ந்தவன், சப்போர்ட்டுகளை விட்டு உயர்ந்தவன், அல்லாஹு தாலா சாதனங்களை விட்டு உயர்ந்தவன், படைக்கப்பட்ட பொருள்களைப் போல ஆறு திசைகள் அவனை சூழ்ந்து கொள்ள முடியாது. இப்படி குர்ஆன்ல ஹதீஸ்ல புகழப்படலையே அல்லாஹுவ? கேள்வி புரியுதா? இப்படிப்பட்ட வார்த்தை எங்க கிடையாது? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்லையே. இவங்க எப்படி சொன்னாங்க? இவங்களுடைய கொள்கையோ குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளபடிதான் அல்லாஹ்வை புகழணுங்கிறது தானே கொள்கை. புரியுதா இல்லையா? விளங்குதா இல்லையாமா? அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. புரியுதா? இந்த கேள்விக்கு என்ன விளக்கம் சொன்னா, நமக்கு நோக்கம் இப்படி அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பது அல்ல. நமக்கு நோக்கம் என்ன? புகழ வேண்டும் என்பது நமக்கு நோக்கம் இல்லை. நம்முடைய நோக்கம் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்று சொல்ல வருவதுதான் நம்முடைய நோக்கம். ஆனா சில இடங்களில், சில நேரங்களில் சில நிர்பந்தங்களுக்கு நாம் ஆளாகுகிறோம். எப்படி? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி பேசக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி, அல்லாஹ்வுடைய உள்ளமையின் அமைப்பை பற்றி, அந்த சிஃபத்துகளை பற்றி சில மக்கள் பேசும்போது அவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை அல்லாஹ்வுக்கு சேர்த்து விடுகிறார். இந்த மாதிரியான வார்த்தைகளை அல்லாஹ்க்கு சேர்த்துறான். அப்ப மக்கள் நம்மை பற்றி அறியும் முயற்சிக்கும் போது ஓ அப்ப இவங்களும் அல்லாஹ்க்கு கண் இருக்குங்கிறாங்க, அவங்களும் அல்லாஹ்க்கு கண் இருக்குங்கிறாங்க, இவங்களும் அல்லாஹ்க்கு கை இருக்குங்கிறாங்க, அவங்களும் கை இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்க்கு கை இருக்கு, கண் இருக்கு, கால் இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு திசையை கற்பனை செய்கிறார்கள், அல்லாஹ்விற்கு உடல் உறுப்புகளை கற்பனை செய்கிறார்கள், உடலை கற்பனை செய்கிறார்கள், துணை சாதனங்களை கற்பனை செய்கிறார்கள். அப்படித்தான் இவங்களும் கற்பனை செய்வார்கள் போல இருக்கு, அப்படித்தான் இவங்களும் சொல்வார்கள் என்பதாக நம்புகிறாங்களா இல்லையா? அதை மறுக்கிறதுக்காக வேண்டித்தான் இமாம் இந்த வார்த்தையை சொல்றான். எதை மறுக்கிறதுக்காக? அல்லாஹ்வுடைய உள்ளமையின் சிபத்துகளை நாம் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக, அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல, அல்லாஹ்வுடைய உள்ளமையின் சிபத்துகளை வைத்துக் கொண்டு கற்பனையாக அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் மக்கள் உருவாக்குனாங்கல்ல, அல்லாஹ்வுடைய சிபத்துகளுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய மக்கள், அந்த மாதிரி நாங்கள் அல்லாஹ்வுக்கு இந்த சிபத்துகளை சேர்க்க மாட்டோம். அவங்க அல்லாஹ்வுக்கு திசையை சேர்த்தார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்கு உறுப்புகளை சேர்த்தார்கள், அந்த மாதிரியான உறுப்புகளை நம்ம சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? அதுக்காக வேண்டிதான் இந்த இடத்துல இந்த மறுத்து சொல்றாங்களே தவிர, புரியுதா? அல்லாஹ் புகழாததை கொண்டு அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. புரிஞ்சா இல்லையாமா? கௌனிங்க, قوله تعالى عن الحدود والغايات والأركان والأعضاء والأدوات لا تحويه الجهات ست كسائر المبتدعات لا تحويه அவனை சூழ்ந்து விட முடியாது. الجهات திசைகள் அச்சித்து ஆறு, கசாயிரில் முபுத்ததாதி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாயிர்னு சொன்னா இந்த இடத்துல எல்லாம் என்று அர்த்தம் வைக்கிறோம்ல, அதுக்கு எல்லாம் அர்த்தம்னு சொன்னா மீதம் உண்டான அல்லாஹுவை தவிர உள்ள மீதம் உள்ளது எல்லாமே என்ன, படைக்கப்பட்டவை. புரியுதுங்களா? படைக்கப்பட்ட மீதம் உண்டான படைப்புகளுக்கு இந்த மாதிரி திசைகள் இருப்பதை போன்று அல்லாஹ்விற்கு திசைகளை நாம் கூற மாட்டோம்.